நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இரண்டாவது வியாழக்கிழமை RUOK தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஒருவரின் மனநல ஆரோக்கியம் RUOK, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்பது எவ்வாறு உறுதி செய்கிறது மற்றும் இதன் அவசியம் என்ன என பல கேள்விகளுக்கு பதில் தருகிறார் பெர்த் நகரில் மனநல ஆலோசகராக பணியாற்றும் அன்புமொழி குப்புசாமி அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் செல்வி. வணக்கம் அன்புமொழி அவர்களே.
வணக்கம் செல்வி.
RUOK தினம் என்றால் என்ன என்று முதலில் சொல்லுங்களேன்.
RUOK என்றால் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று தெரிந்து கொள்ள கேட்கும் ஒரு எளிமையான கேள்வி. ஆனால் இந்த கேள்வியின் நோக்கம் பெரிது. இந்த தினம் முதலில் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். கெவின் லார்கின், அதாவது RUOK நிறுவனர், அவரின் தந்தை 1995 தற்கொலை செய்து கொண்டார். தந்தையின் மரணம் கெவினுக்கு பேரிழப்பாக இருந்தாலும் அவருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. தனது தந்தையின் நினைவாக RUOK என்று பிரச்சாரம் செய்ய தொடங்கினார். மற்றவரிடம் நலம் கேட்பதால் ஒருவரை கவலையிலிருந்து மீட்கவோ அல்லது ஒருவரின் உயிரை காப்பாற்றவோ முடியும் என்ற நம்பிக்கையில்தான் கெவின் இதை தொடங்கினார். தொடர் முயற்சியின் பலனால் 2009 அரசாங்க அங்கீகாரம் பெற்று ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தின் இரண்டாவது வியாழக்கிழமை அன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது இந்த தினம். இதுதான் இதன் துவக்கம். இந்த தினத்தின் மூலம் மக்களுக்கு வலியுறுத்துவது என்னவென்றால், பரபரப்பான இந்த காலகட்டத்தில் நமக்கு நெருக்கமாக இருக்கும் குடும்பத்தினரோ நண்பர்களோ சக பணியாளர்களோ இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், அதுவும் முக்கியமாக மனதளவில் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் எந்த அளவு தெரிந்து வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரே வீட்டில் இருந்தும் கூட சில சமயம் ஒன்றாக வாழ்ந்தும் கூட நம்முடன் இருப்பவர்கள் மனதளவில் எப்படி இருக்கிறார்கள் என்று நமக்கே தெரியாமல் இருக்கலாம். அதனால் இந்த சமயத்தில் நாம் அவர்களிடம் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது நாம் அவர்கள் மேல் அக்கறையாக இருக்கின்றோம் என்பதை உணர வைக்க முடியும். இந்த அக்கறைதான் ஆரோக்கியமான மனநிலைக்கு முதல் படி என்ற நோக்கத்தில் தான் இந்த RUOK தினம் இயங்கி வருகின்றது.
மென்டல் ஹெல்த், மனநல ஆரோக்கியத்திற்கு பல தினங்கள் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் RUOK தினம் எப்படி வேறுபடுகிறது என்று சொல்லுங்கள். மேலும் இதன் முக்கியத்துவம் பற்றியும் சொல்லுங்கள்.
நம்ம நாட்டில் மட்டுமல்ல, உலக அளவிலும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் வருகின்றது. ஆஸ்திரேலியாவில் மட்டும் 5 பேரில் 1 மனநல பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், ஒரு நாளில் 9 பேர் வரை தற்கொலையால் இறக்கின்றார்கள் என்றும் புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டுதான் வருகின்றது. ஆக இந்த மனநல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது தனிமை. அதாவது தனக்காக அன்பு காட்டவோ அல்லது அக்கறை கொள்ளவோ யாரும் இல்லை என்ற உணர்வு ஏற்படுவதால் தான் பல வழிகளில் மனநலம் பாதிக்கப்படுகிறார்கள். அது தற்கொலையாகவும் மாறுகின்றது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. ஆக RUOK என்று நலம் விசாரிப்பதன் மூலம் அவர்கள் தனியாக இல்லை, அவர்கள் மீது அன்பு செலுத்த அக்கறை காட்ட நாம் இருக்கின்றோம் என்ற உணர்வை நம்மால் கொடுக்க முடியும், அவர் வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கைதான் இந்த தினம். இதன் மூலம் நாமும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்து நம்மை சார்ந்தவர்களிடம் அன்பும் அக்கறையும் காட்ட வேண்டும் என்பதைத்தான் இது வலியுறுத்துகிறது.
ஒருவரிடம் RUOK, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்பதற்கு முன் நாம் மனதில் கொள்ள வேண்டியது, அதாவது கேட்பவர் மனதில் கொள்ள வேண்டியது என்று ஏதேனும் உள்ளதா?
உண்டு செல்வி. RUOK அமைப்பு இதற்காக 4 வழிமுறைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். 1வது, RUOK அல்லது RUOK என்று கேட்பது. இதை நான் தமிழில் நமக்கு ஏற்ற மாதிரி கேட்கலாம். எப்படி இருக்கிறீர்கள் என்றோ, நலமாக இருக்கிறீர்களா என்றோ நமக்கு ஏற்றது போல் கேட்டுக்கொள்ளலாம். கூடுதலாக ஒருவரின் பேச்சு, செயல், முகபாவம் இதையும் கவனிப்பது மிக அவசியம். அதாவது ஒருவரிடம் RUOK என்று கேட்கும் போது அவர்கள் பேசும் விதம், தொனி, வார்த்தைகள் இவற்றில் ஏதும் மாற்றம் இருக்கிறதா என்று பார்ப்பது நல்லது. அடுத்து அவர் செயலில் மாற்றம் இருக்கிறதா என்பது, உங்களுடைய நெருக்கமானவர்களுடைய செயல்களை பார்க்கும்போது என்ன மாற்றம் இருக்கிறது என்பதை கவனிப்பது முக்கியம். உதாரணத்துக்கு, படுக்கை விட்டு வராமல் இருக்கிறார்களா, அல்லது ஆர்வம் குறைந்து காணப்படுகிறார்களா, உற்சாகம் இல்லையா, எப்படி இருக்கிறார்கள், என்ன மாற்றம் இருக்கிறது என்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அதன்படியே மற்றவருக்கு கூடுதல் கவனமும் உதவியும் செய்ய முடியும். இது ஒன்றாவது. இரண்டாவது, அதாவது நீங்கள் கருணை உள்ளத்தோடு எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது, அவர்கள் மனம் விட்டு பேச விரும்பினால் வந்தால் பொறுமையுடன் காது கொடுத்து கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். தேவையானால் அதற்காக கூடுதல் நேரமும் ஒதுக்குவது முக்கியம். மூன்றாவது, ஒருவர் உங்களிடம் மனம் விட்டு பேசிய பின் நீங்கள் அவர்களுக்கு எந்த வகையில் உதவலாம் என்று அவர்களிடமே கேட்கலாம். சில சமயம் அவர்களுக்கு என்ன உதவி தேவைப்படும் என்று அவர்களால் சொல்ல முடியும். முடிந்தால் அவர்களுக்கு தேவையான உதவி செய்யலாம், ஆலோசனைகள் தரலாம். ஆனாலும் நீங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தர வேண்டிய அவசியமில்லை. சில சமயம் உடன் இருந்து அன்பு காட்டுவதே போதுமானதாக இருக்கும். இது மூன்றாவது. நான்காவது, அவர் நம்மிடம் மனம் விட்டு பேசிவிட்ட பிறகு தொடர்ந்து அவர் எப்படி இருக்கிறார் என்பது கவனிப்பது முக்கியம். ஏனென்றால் உண்மையாகவே ஒருவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் தொடர் கவனிப்பு மிக மிக அவசியம். அவர்களுக்கு அடுத்த கட்ட உதவியும் தேவைப்படலாம். அதுவே இந்த ஆயு ஓகே என்று கேட்கும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய வழிமுறைகள். நம்மிடம் பேச வருபவர்கள் உண்மையாக பேசுகிறாரா, அல்லது நம் நேரத்தை வீணாக்குகிறாரா, தேவையில்லா கதைகள் ஏதும் பேசுகிறார்களா என்ற தயக்கம் நமக்கு வரலாம், தவறில்லை. ஆனால் உதவும் நோக்கத்தோடு ஒருவரிடம் பேசும்போது நமது தனிப்பட்ட உணர்வுகளை கொஞ்ச நேரம் தள்ளி வைப்பது அவசியம். ஏனென்றால் ஆய்வின்படி மனநலம் குன்றியவர்கள், தற்கொலை முயற்சியில் ஈடுபடுபவர்கள் எடுத்ததுமே நேராக தனது பிரச்சனைகளை சொல்ல முன் வரமாட்டார்கள். ஆக காது கொடுத்து கேட்பது மிக முக்கியமான ஒன்று. நம்மால் முடியாவிட்டால் அவர்களை அடுத்து மருத்துவரிடமோ அல்லது மனநல ஆலோசகரிடமோ செல்ல ஆலோசனை தரலாம்.
நீங்கள் சொல்லுவது போல ஆயு ஓகே என்று நலம் விசாரிப்பது ஒரு தனிநபர் கடமையாக பார்க்கிறீர்களா, அல்லது இது ஒரு சமுதாய பொறுப்பாக நீங்கள் பார்க்கிறீர்களா?
மனநல பிரச்சனைகளே ஒரு சமுதாய பிரச்சனையாகத்தான் பார்க்கப்பட்டு வருகின்றது. அந்த சமுதாயத்தில் தான் நாமும் இருக்கிறோம். ஆக சமுதாயத்தில் இருக்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இதில் பொறுப்பு இருக்கின்றது. அதனால்தான் நாம் முதலில் இதை வீட்டிலிருந்து நமது குடும்பத்தாரிடமிருந்து தொடங்குவது முக்கியம். அதை தான் இவர்களும் வலியுறுத்துகிறார்கள். அதன் பிறகு நம்மை சுற்றி வாழ்பவரும் நலமாக இருக்க நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவியாக இருக்கலாம். ஆக தனி மனிதரும் குடும்பமும் மகிழ்ச்சியாக மனநலத்தோடு இருந்தாலே சமுதாயமும் ஆரோக்கியமாக இருக்க முடியும்.
நமது தமிழ் சமூகத்தில் ஆயு ஓகே என்று நலம் கேட்பது எந்த அளவில் இருப்பதாக பார்க்கிறீர்கள்? இதில் ஒருவர் எதிர்கொள்ளும் சவால்கள் என்று நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்?
தமிழர்கள் இயல்பாகவே அன்பானவர்கள், அக்கறை மிகுந்தவர்கள். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது, நலமா இருக்கிறீர்களா, எப்படி இருக்கிறீர்கள், சாப்பிட்டீர்களா, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், நலமா, இப்படியெல்லாம் நாம் தொடர்ந்து பயன்படுத்தி வந்திருக்கின்ற இயல்பான வார்த்தைகள் தான். அது மட்டுமல்ல, நம் தமிழர்கள் நெருக்கமானவர்களுடன் உரிமை எடுத்து பழகுவார்கள். ஒருவர் முகத்தில் சோகமோ சோர்வோ இருந்தால் அதை புரிந்து கொண்டு உடனே வந்து கேட்பார்கள், அன்பு காட்டுவார்கள், கேட்காமலேயே உதவியும் செய்வார்கள். இதுவே நமது கலாச்சாரமாகவும் பண்பாடாகவும் இருந்து வந்துள்ளது. ஆக நலம் கேட்பது நமக்கு புதிதல்ல. ஆனால் இன்றைய சூழலில் வாழ்க்கை பரபரப்பில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் இங்கு இந்த நாட்டில் எந்த அளவு அந்த நல்ல பண்பாட்டை போற்றுகின்றோம் என்பதை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாகும். சவால் பற்றி கேட்டீர்கள். இந்த நாட்டில் புலம்பெயர்ந்து வாழும் நம்மவர்கள் பெரும்பாலானோர் இந்த வாழ்க்கை முறைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளவும் இங்கு தங்களை நிலைப்படுத்திக் கொள்வதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. நிறைய குடும்பங்கள் தங்கள் உறவுகளை விட்டு தூரமாக இருக்கின்றார்கள். அதுவும் இந்த கோவிட்டின் தாக்கத்தால் பலர் நம் அன்பானவர்களிடம் இருந்து தூரமாகவே இருக்கின்றார்கள். இது போன்ற வாழ்க்கை சூழலில் மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் சமாளிப்பது ஒரு பெரிய சவால்.
அதே சமயம் நாம் தமிழர்களிடையே இருக்கும் இன்னொரு சவால் என்னவென்றால்,
நாம் எல்லோரிடமும் அவ்வளவு சுலபத்தில் நம் மனவேதனைகளை பகிர்ந்து கொள்ள மாட்டோம். நம் பிரச்சனையை நாமே சமாளிக்க வேண்டும் என்ற மனப்போக்கில் தான் பெரும்பாலும் நாம் பழகிவிட்டோம். வெளியே சொன்னால் மற்றவர்கள் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ, நம் குடும்பத்தை தவறாக நினைப்பார்களோ, சொல்வதால் இன்னும் பல பிரச்சனைகள் ஏற்படுமோ என்ற பலவித அச்சங்களோடு தான் நாம் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தில் நாம் பயம்பட தேவையில்லை. யாரிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பதில் கவனம் தேவைதான். ஆனாலும் நமக்கு நெருங்கியவர்களுடன் சொல்லலாமே. நமது வேதனைகளை நாம் மட்டும் வைத்துக் கொண்டு துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் காது கொடுத்து கேட்பவர்களும் பொறுமையுடனும் மற்றவர்களை தவறாக எண்ணாமல் அக்கறையுடனும் கேட்டால் நிச்சயம் பயனாக அமையும். ஆக இப்படிப்பட்ட சவாலை சமாளிப்பதற்காகவே இந்த ஆர்யூஓகே தினம் ஒரு விழிப்புணர்வாக அமைந்திருக்கின்றது.
இறுதியாக, ஆர்யூஓகே தினம் என்று இல்லை, எப்போதும் ஒவ்வொருவரும் மற்றவர் மீது கரிசனையுடன் பொறுப்புடன் எவ்வாறு இருக்கலாம் என்பது குறித்து மனநல ஆலோசகராக உங்கள் அறிவுரை?
அதாவது, இந்த ஆர்யூஓகே ஒவ்வொரு நாளும் அனுசரிக்கப்பட வேண்டும். மற்றவர்கள் மீது எப்படி கரிசனையுடன் இருப்பது என்று கேட்டீர்கள். இதை முதலில் நாம் நம் வீட்டிலிருந்து தொடங்குவது மிகவும் சிறப்பாக இருக்கும். நம் வீட்டில் உள்ளவர்களிடம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தனியாக உட்கார்ந்து பேசுங்கள். எப்படி இருக்கிறீர்கள் என்று கேளுங்கள். அதுதான் இந்த கரிசனையாக இருப்பதற்கான முதல் படி. இரண்டாவது, மற்றவர்களிடம் அன்பாக அக்கறையாக இருக்கும் அதே நேரம் நாம் நம்மிடம் கருணையுடன் இருக்கிறோமா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்றாட வேலையில் மூழ்கி போயிருக்கும் நாம் பெரும்பாலும் நம்மை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருப்போம். அதனால் முதலில் உங்கள் மேல் அக்கறை காட்டுங்கள். உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள். உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். நீங்களே உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். அதற்கான போதுமான முயற்சியும் நீங்கள் தான் எடுக்க வேண்டும். தேவைப்படும் போது உதவி கேட்கவும் தயங்காதீர்கள். சுருக்கமாக சொல்ல போனால், நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே மற்றவர்களையும் கரிசனையுடனும் பொறுப்புடனும் நலம் விசாரிக்க முடியும். இன்னும் இதை பற்றி தெளிவான விளக்கங்கள் பெற ஆர்யூஓகே அகப்பதக்கத்தை நீங்கள் வரம் வரலாம். இதை தவிர்த்து உடனடி மனநல உதவி பெற வேண்டும் என்றால் லைஃப் லைன் இருக்கிறது. 1311114 என்ற எண்ணை நீங்கள் உடனடி மனநல உதவிக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம்.
மிக்க நன்றி அன்புமொழி அவர்களே. நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.